வாரம் ஒரு அலசல், புதிய தென் சூடான் குடியரசு. நம்பிக்கையை விடாதே, அதுதான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்றார் பேரறிஞர் அண்ணா. இவ்வுலகில் வெற்றியை விரும்பாதவர் எவரும் இல்லை. ஆனால் அந்த வெற்றி என்னும் விதையை அறுவடை செய்வதற்கு தனிநபரும் சமூகமும் நாடும் செயல்படும் விதம்தான் வேறுபடுகின்றது. சிலருக்கு ஆயுதம், வேறு சிலருக்கு அறிவு, இன்னும் சிலருக்கு சாத்வீகம் என வழிமுறைகள் மாறுபடுகின்றன. வட ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டின் ஒரு பகுதி மக்கள் ஏறக்குறைய 21 வருடங்கள் ஆயுதங்களை ஏந்தி போராடியதன் பயனாக 2011 ஜூலை 9 இச்சனிக்கிழமை நள்ளிரவில் தங்களது சுதந்திரக் கொடியை ஏற்றி கொண்டாடினர். ஆப்பிரிக்காவில் பெரிய நாடாக இருந்த சூடானின் தென்பகுதி தென் சூடான் குடியரசு என்ற பெயரில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற உலகின் 193rd நாடாக பிறந்துள்ளது. ஆப்பிரிக்காவில் ஐநாவின் 54rd உறுப்பு நாடாகவும் இணைந்துள்ளது. ஆயினும் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு இந்நாட்டு மக்களில் ஏறக்குறைய 20 லட்சம் பேர் உயிரை தியாகம் செய்துள்ளனர் மற்றும் சுமார் 40 லட்சம் பேர் சொந்த வீடுகளை விட்டு கட்டாயமாக வெளியேறியுள்ளனர். புசிடன் என்பவர் சொன்னார், தியாகத் தழும்பு பெறாமல் நீ வெற்றி பெற முடியாது என்று. இந்த புதிய தென் சூடான் குடியரசின் முதல் சுதந்திர கொண்டாட்டங்கள் பற்றி தொலைபேசி வழி விளக்குகின்றார் அருள் தந்தை கலிஸ்டஸ் ஜோசப். கிளரிஷியன் சபையைச் சேர்ந்த இலங்கை அருள் தந்தையான கலிஸ்டஸ் ஜோசப் சூடானில் 3 ஆண்டுகளாக மறைப்பணி செய்து வருகின்றார்.
உலகத்திலே மிகவும் புதிய நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தென் சூடான். 9ஆம் தேதி இரவு 12:01 இது ஒரு புதிய நாடாக பிரகடனப்பட்டிருக்கிறது. இந்த நாடு 21 ஆண்டுகள் போரின் பின்னர் ஒரு புதிய நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது என்ன என்று சொன்னால், இந்த மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை தாங்களாகவே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய போராட்டத்தின் வழியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய மகிழ்ச்சியில் இந்த நேரத்திலே பங்கு கொள்வது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுறேன். இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் மிகவும் சுமூகமாக நடந்தது. ஒரு 3rd உலக நாடிலே ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலே தொடர்ச்சியாக 3 நிகழ்வுகள் ஒரு வன்முறையும் இல்லாமல் நடந்தது என்று வரலாறு இல்லை. இந்த நாட்டிலே ஜனவரி 9ஆம் தேதி அவர்களுடைய ரெஃபரண்டமும், அதன் பின்னர் இந்த ஜூலை 9ஆம் தேதி அவர்களுடைய சுதந்திர பிரகடனப்படுத்துதலும் மிகவும் மிகவும் சுதந்திரமாக சுமூகமாக நடந்தது என்று சொல்ல வேண்டும். இங்கே ஏறத்தாழ 30 ஆப்பிரிக்க நாட்டின் தலைவர்களும் 3500 அழைக்கப்பட்ட விருந்தாளிகளும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டார்கள். இந்த நிகழ்விலே பங்கு கொண்டவர்கள் எல்லோருமே இந்த நாட்டிற்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதை சொன்னார்கள். ஏறத்தாழ 350,000 மக்கள் அந்த நிகழ்விலே பங்கு கொண்டார்கள். 350,000 மக்கள் தங்களுடைய கலாச்சார உடைகளை அணிந்து மிகவும் மகிழ்ச்சியாக இந்த புதிய நாட்டை வரவேற்றார்கள். மேடையிலே இருந்திருக்கக்கூடிய 3500 விருந்தாளிகளும் இந்த நாட்டின் சுபீட்சத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற நேரத்திலே அந்த மைதானத்திலே கூடியிருந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய கலாச்சார நடனங்களின் வழியாகவும் பாடல்களின் வழியாகவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார்கள். இந்த நாட்டின் தலைவர் அவருடைய பேச்சிலே கூறும் பொழுது சொன்னார், நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு மன்னிப்பு வழங்குகின்றோம், ஆனால் அதை நாங்கள் மறக்க மாட்டோம். இது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை, துன்பங்களை அவன் மறந்து விட்டால் அவன் அதை திரும்பவும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், அதே துன்பத்தை இழைக்க முடியும். ஆகவே இந்த நாட்டின் தலைவர் தன்னுடைய மக்களை பார்த்து கூறுகிறார், எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் மறக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் மன்னிப்போம். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு புதிய நாடை அமைக்க போகிறோம். புதிய நாட்டிலே மன்னிப்பின் அடிப்படையிலே இந்த நாடு தொடங்க போகின்றது என்று சொன்னார். குறிப்பாக இந்த நிகழ்வுடன் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பல என்று நாங்கள் சொல்ல முடியும். எண்ணிக்கையில் அடங்க முடியாத எதிர்பார்ப்புகளை மக்கள் கொண்டிருக்கிறார்கள். நாளையே எல்லாம் மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது நாளைக்கு மாறக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பதை எல்லோரும் அறிவார். ஆக இந்த நாட்டின் தலைவர் மக்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டுமே நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும். அவர் திரும்பவும் சொல்லுகின்றார், எல்லா மக்களையும் நாங்கள் சமமாக நடத்துவோம், குறிப்பாக மதங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும் என்ற இந்த கருத்துக்களை எல்லாம் பெருமையாக வரவேற்கிறார்கள். இந்த கொண்டாட்டங்களின் அடிப்படையிலேயே மிகவும் முக்கியமாக அமைந்தது என்னன்னு சொன்னால், இந்த இரண்டு பகுதிகள், 21 ஆண்டுகள் போராடிய ரெண்டு பகுதிகளும் ஒரே மேடையில் அமர்ந்து இந்த புதிய சுதந்திரத்தை நாங்கள் வரவேற்கிறோம், புதிய வாய்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று சொன்னதுதான். ஆக இந்த புதிய சுதந்திரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற பொழுதிலும் அங்கே எத்தனையோ தடைகளும் இருக்க போகின்றது என்பதை எல்லாரும் அறிவார்கள். குறிப்பாக இன்று அபியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகள், தென் கோடர்பானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பு, ப்ளூ நைல் பகுதியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே எல்லை போராட்டங்களாக அமைந்திருக்கின்றது. இந்த இன அழிப்பு தொடரக்கூடாது என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்களை பார்த்து சல்வக்கீர், இந்த நாட்டின் புதிய தலைவர், கூறுகின்றார், நீங்கள் எங்களுடன் இருந்து போராடினீர்கள் என்று, நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம், ஆனால் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம், உங்களுக்கு நீதியுடன் கூடிய ஒரு சமாதானம் கிடைப்பதற்கு நாங்கள் எல்லா வழிகளையும் என்று சொல்கின்றார். ஆக இந்த புதிய நாட்டின் பிறப்பு ஒரு விடுதலைக்கான பிறப்பு, ஒரு அமைதியின் எதிர்பார்ப்பை கொண்டு வருகின்றது.
இந்த புதிய தென் சூடான் குடியரசு பழைய சூடானுடன் 2100 கிலோமீட்டர் எல்லைப்புறத்தை கொண்டுள்ளது. இன்னும் கென்யா, உகாண்டா, எத்தியோப்பியா, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, காங்கோ ஆகிய நாடுகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. இப்புதிய நாட்டில் தங்கம், வைரம், ஈயம் போன்ற கனிவளங்கள் அதிகமாக உள்ளன. மேலும் ஆப்பிரிக்காவின் சகாராவை அடுத்த பகுதியில் எண்ணெய் வளத்தை அதிகமாக கொண்டுள்ள நாடுகளில் 3வது இடத்தை வகிப்பது சூடான். இந்த சூடானில் உள்ள எண்ணெய் வளத்தில் சுமார் 75% தென் சூடானில் இருக்கின்றது. எனவே இப்புதிய நாட்டின் எதிர்கால பொருளாதார நிலை பற்றியும் அருள் தந்தை கலிஸ்டர் ஜோசப் விளக்குகின்றார்.
பொருளாதார ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்களில் எண்ணெய் வளம், 75% எண்ணெய் வளம் தென்பகுதியிலே காணப்படுகின்றது. இந்த எண்ணெய் வளம் இந்த தென்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் அதை தயாரித்து வெளிநாட்டு சந்தையிலே விற்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் இப்பொழுது வடபகுதியிலே தான் இருக்கின்றது. ஆக வடபகுதியினுடைய பொருளாதாரம் ஒரு வகையில் தென்பகுதியிலும், தென்பகுதியினுடைய பொருளாதாரம் ஒரு வகையிலே வடபகுதியிலும் தங்கி இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த இரண்டு பகுதிகளும் ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுத்தால் மட்டுமே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய முடியும் என்று இன்று பொருளாதார நிபுணர்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள். ஆக இந்த ஒன்று கூடல் வடபகுதியின் அரசியல் தலைவர் பஷீர், தென்பகுதி அரசியல் தலைவர் சல்வக்கீர், இவர்கள் இருவரும் ஒன்றாக கூடி ஒரு மேடையிலே அமர்ந்து நாங்கள் இந்த இரண்டு நாடுகளின் சுபீட்சத்திற்கும் வேலை செய்வோம், திடமாக நாங்கள் இதற்கான வேலை திட்டங்களை எடுத்துச் செல்வோம் என்று சொல்வது ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். ஆக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த மக்களுடைய போராட்டம் எந்த ஒரு வகையிலுமே வீணாக போகவில்லை. 2.5 மில்லியன் மக்களை இழந்த பொழுதிலும் இன்று வாழக்கூடிய 9.5 மில்லியன் மக்களுக்கும் இனி வரப்போகின்ற சந்ததிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியானதும் பொருத்தமானதும் ஒன்றே என்று சொல்ல வேண்டும். இந்த நிகழ்விலே உங்களுடன் இவ்வளவு நேரமும் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த விழாக்களின் பொழுது தென் சுடான் ஓயே என்று சொல்லி அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், தென் சுடான் சுதந்திரம் அடைந்து விட்டது, நாங்கள் இப்பொழுது சுதந்திர மக்கள் ஆகிவிட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இந்த நேரத்தில் உங்களை தென் சுடான் ஓயே என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.
It's a very wonderful day in our life. Southern Sudanese. Bye bye Bashir. Bye bye Northern Sudan. We will meet.
சூடான் நாடு முதலில் எகிப்தில் இருந்தும் பின்னர் 1956 ஜனவரி 1 பிரிட்டனிடம் இருந்தும் விடுதலை அடைந்தது. 100 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட இந்த எகிப்து மற்றும் பிரித்தானிய காலனி ஆதிக்கங்களின் போதே தென் சூடான் மக்கள் சமத்துவமற்ற கொள்கைகளினால் பாதிக்கப்பட்டனர். எனவே 1962 முதல் 1972 முதல் தென் சூடான் புரட்சி போர் நடந்தது. சூடானின் வடபகுதி அராபிய இஸ்லாமியரையும் தென்பகுதி கிறிஸ்தவர் மற்றும் பூர்வீக மதத்தவரையும் அதிகமாக கொண்டிருக்கின்றன. தென் சூடான் மக்கள் தொடர்ந்து பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதால் சூடான் மக்கள் விடுதலை படை மீண்டும் 1983 வன்முறையில் இறங்கியது. 2005 ஏற்பட்ட அமைதி உடன்பாட்டின் மூலம் இந்த போர் முடிவுக்கு வந்தது. இந்த உடன்பாட்டின்படி 2011 ஜனவரி 9 பொதுமக்கள் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் 99 விழுக்காட்டினர் தென் சூடான் தனிநாடு கேட்டு வாக்களித்தனர். இந்த ஜூலை 9 தென் சூடான் தனிநாடாகியுள்ளது.
We are very happy too much because we are getting our independence freely and stably.
இந்த புதிய நாட்டில் 200 மேற்பட்ட இன சமூகங்கள் இருக்கின்றன. சுமார் 17 விழுக்காட்டினரை எழுத்தறிவு பெற்றவர்கள். சுமார் 70 விழுக்காட்டினருக்கு அடிப்படை நலவாழ்வு வசதிகள் இல்லை. இந்நிலையில் ஐநா நிறுவனம் தனது 7000 அமைதிகாப்பு படை வீரர்களை அமர்த்தி அந்நாட்டிற்கு உதவி செய்து வருகின்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட ஐநா பொதுச்செயலர் பான்கி மூனும் அந்நாட்டை கட்டியெழுப்பதற்கு உதவி செய்வதாக உறுதி கூறியுள்ளார். மிகவும் பின்தங்கிய நிலையிலுள்ள இப்புதிய தென் சூடான் வளம் பெற வாழ்த்துவோம்.
புரூம் என்பவர் சொல்லியிருப்பது போல, நல்ல செயல்களில் துணிவுடைய தென் சூடானியர்கள் நாள்தோறும் வெற்றி காண்பார்களாக.
நல்லவற்றையே எண்ணி அதற்காக உண்மையில் உழைத்தால் அன்பர்களே, உங்களுக்கும் வெற்றி எனும் அறுவடை என்றும் சிறப்பாக இருக்கும்.
திருவிழா இது இறைவனின் அழைப்பை தினம் தினம் வாழும் இறையடியாரின் திருவிழா. திருவிழா இறைவன் நாட்டி இகமதில் மலரும் அன்பிலே வாழ்வதால் வானம் பூமி ஒன்றென இணையும் பேதங்கள் மறைவதால் தியாக வாழ்வில் பகிர்தல் வாழ்வில் இறையை காண அழைப்பிது. தியாக வாழ்வில் பகிர்தல் வாழ்வில் இறையை காண அழைப்பிது. இந்த அழைப்பினை வாழ்வில் தினம் தினம் வாழும் இறையடியாரின் திருவிழா. திருவிழா
வாரம்போர் அலசல் தென் சூடானின் பிறப்பு விழா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.